நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். வணக்கம் இளங்கோ, ஷிராணி, மேகா, நிமல், உங்க நாலு பேருக்கும் வணக்கம்.
வணக்கம்.
இப்ப அசைலம் சீக்கர்னு சொல்லலாம், அல்லது ரிஃப்யூஜிஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வந்து அகதிகள், புகலிடம் கோருவோர், இவர்கள் தொடர்பான ஆஸ்திரேலியாவின் கொள்கை வந்து பல நேரங்களில் வந்து விமர்சனத்திற்கு ஆளாகிறது உண்டு. உங்களுக்கு என்னப்படுது, அதாவது அகதிகள் வாரம் தொடர்பான இந்த பரிமாற்றம், இந்த நேரத்தில் வந்து ஆஸ்திரேலிய அரசின் கொள்கை பற்றிய உங்கள் எண்ணம் என்ன? நிமல்,
உண்மையில ஆஸ்திரேலிய அரசாங்கம் வந்து அகதிகள் விஷயத்தில் ஒரு சரியான கொள்கையில் இல்லை. இவ வந்து தங்களுக்கு விரும்பினதை செய்து கொண்டிருக்கோம், அதாவது ஒரு பொதுவான கொள்கை இருக்கு அகதிகள் சம்பந்தம் உலகத்தில். ஆனால் அதை வந்து இவ தங்களுக்கு விரும்பினதை செய்யறோம்.
இளங்கோ, உங்களுக்கு எப்படிப்படுது?
இப்போ ஆபரேஷன் சவரின் போர்டுன்னு அதான் கடைசி பாலிசின்னு எடுத்தா அது அதில் என்ன நடக்குதுன்ட்டு ஒருவருக்கும் தெரியே இல்லை. அது ஒரு என்ன அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் பிரிஸ்பன்ல இருந்து கதைக்கிறேன். பிரிஸ்பன்ல இப்ப 10வது கிழமையா அந்த ஹோட்டல்ல வச்சிருக்கிற நேரு ஐலண்ட்ல இருந்தும் மனஸ் ஐலண்ட்ல இருந்தும் கொண்டு வந்த மன நோயாளிகளும் ஒரு வருஷமா வச்சிருக்கிறாங்க. சோ இன்னும் கூட உள்ளுக்கதான் வச்சிருக்கிறாங்க, வெளியில விடையில.
சரி மேகா, உங்களுக்கு என்னப்படுது?
ஆஸ்திரேலியா வந்து அகதிகள் தொடர்பாக இருக்கின்ற அந்த கருத்து வந்து மிகவும் தவறாக இருக்கின்றது. அவர்களை எடுக்கின்ற விதமும் தவறாக இருக்கின்றது, அவர்களை இங்கு நடத்துகின்ற விதமும் தவறாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் எதை சொல்கின்றால், அந்த இமிக்ரேஷனில் வர அந்த ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி டூ லாங், கனா நாட்கள் எடுக்கின்றது. அதற்கு நிறைய ஆவணங்கள் கேட்கின்றார்கள். இங்கு வருகின்றவர்கள் நாட்டில் இருந்து கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டவர்கள், அவர்களிடம் உண்மையான ஆவணங்கள் இல்லை. இதை இவர்கள் வந்து யூனிசெஃப், யூஎன் மூலமாக அவர்களை அவர்களுடைய அந்த ஆவணங்களை சரி பார்த்து இந்த அவர்களை உள்ளுக்கெடுக்க வேண்டும். எடுத்த பின்பு கூட அவர்கள் அகதிகளை டிடென்ஷன் சென்டர்ஸில் கன நாட்களை வைக்கின்றார்கள். கன நாட்களை வைப்பதால் என்ன நடக்கின்றது என்றால் மனநோய் என்பது ஒரு பிரச்சனை.
மற்றவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர்களா, அவர்களுக்கு வந்து பயங்கரவாதம் தொடர்பாக தொடர்பு இருக்கா அப்படின்னு எல்லாம் விசாரிக்கிறதுக்கு எல்லாம் கால நேரம் தேவை, அதனாலதான் இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு அரசு சொல்லுதே.
உண்மையில ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு நாடு வந்து இந்த அகதிகளை நடத்துற முறைய பார்த்தா உண்மையா ஒரு வெக்கமான காரியம். நாங்க வந்து உண்மையா ஒரு நல்ல இடத்துல இருக்கிறோம், நல்ல பெரிய இடம், நிறைய வேலைகள் இருக்குது, வசதி இருக்குது. We should be dealing with them in a more humane way.
ஆஸ்திரேலியா வந்து மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது 3வது இடத்துல இருக்கு அதிகமான அகதிகளை வந்து உள்வாங்குற ஒரு நாடு. அப்ப வந்து ஆஸ்திரேலியா எதுவும் செய்யல அல்லது நிறைய எடுக்கலன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க?
நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து வேற வேற
நிறைய வேலை வாய்ப்புகள், ஃபார்ம்ஸ் வழிய ஃப்ரூட் பிக்கிங் நிறைய வேலை இருக்குது. அதாவது எங்கடியா அந்த அகதிகள் எங்கட மட்டுமில்ல, இந்த அகதிகளும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்க ஆயத்தமா இருக்கீங்க. அவ வந்து அரசாங்கத்தை பார்த்து கொண்டு இருக்கேன்.
3வது நிலையில இருக்குது ஆஸ்திரேலியா, யூஎஸ் கனடாக்கு அடுத்ததா. ஆனா அது ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் ரெஃப்யூஜிஸ் என்ற இதுல, அதாவது வேற நாடுகள்ல இருந்து கொண்டு வந்து இங்க ரீசெட்டில் பண்ற ரெஃப்யூஜிஸ் யூஎன்எச்சிஆர்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணாக்களை கொண்டு வந்து அதுலதான் நம்ம 3வது இடத்துல இருக்கோ இல்லையா. நாங்க இதுல கதைக்கிறோம், மெயினா கதைக்கிறது என்னன்னா இந்த போட்ல இருந்து வாராக்கள். ஏனென்னா இந்த போட்ல இருந்து வாராக்களாலதான் இங்க நேஷனல் இஷ்யூவாக்கி வச்சிருக்கிறாங்க. போட்ல இருந்து வர அரியான செட்டில்மெண்ட்ல ஆஸ்திரேலியா 29வது இடத்துலதான் இருக்குது.
போட்ல வரவங்க வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க, அதனால போட்ல வரக்கூடாது. அதனாலதான் இந்த சோவரைன் பார்டர்ங்கிற மாதிரியான ஒரு ஆபரேஷன் நடத்தி இப்போ போட்டை வந்து கம்ப்ளீட்டாக முழுசுமே வந்து வர முடியாத மாதிரி பண்ணியிருக்கிறது அரசாங்கத்தின் ஒரு வெற்றி அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது.
ஆனா அதுக்கு பதிலாக ஒண்ணும் செய்யலையே. அதுக்கு பதிலா என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, உண்மையில இப்ப இந்தோனேஷியாவில நான் இல்லாம வந்து இந்தோனேஷியால இருந்தா வந்தேன், அங்க வந்து நான் 4.5 வருஷம் இருந்தேன். என்னோட இருந்தவங்க இன்னும் வந்து யூஎன்எச்ஆர்ல அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் இன்னும் அங்க இருந்து இருக்கிறாங்க. இப்ப இவ வந்து போட்டை நிப்பாட்டினீங்க, அகதிகளுக்கு என்ன செய்வீங்க?
நோ மோ டெத் செட் சி என்று சொல்றது, அகதிகளும் செத்தாலும் பரவாயில்லை, தே ஆர் நாட் இன்ட்ரஸ்டட். அதுக்கு அவ்வளவு அந்த ஆட்கள்ல அனுதாபம் இருந்தா
நிப்பாட்டினதுக்கு
பதிலா இவ என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு நம்ம அப்படியா நாக்களுக்கு? ஒரு உண்மையில இப்ப அந்த நாட்டை விட்டு போய் உதாரணத்துக்கு மலேசியாவில இருக்கிறாங்க, இந்தோனேஷியால இருக்கிறாங்க, தாய்லாந்து அப்படியான நாடுகள்ல சொந்த நாட்டை இருந்து வெளியிட்டு, உதாரணமா ஆப்கானிஸ்தான், இலங்கை அப்படியான நாடுகள்ல இருந்து வந்து அந்த நாடுகள்ல நிக்கிறாங்க. அவங்களுக்கு திரும்ப நாட்டுக்கு போக முடியாது, அந்த இருக்கிற நாடுகள்லயும் வந்து அவங்க பெர்மனன்ட் ரெசிடென்சி கிடைக்காது. அந்த இடங்களுக்கு வந்து இப்படி அகதிகளை கொடுத்தா ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு ஓகே, நீங்க 5 வருஷம் இங்கதான் இருங்க, சரி எங்க இருந்து வந்து எங்கட ஆஸ்திரேலியா சேவை செஞ்சாலும் அந்த டைம்ல அவங்களோட பிள்ளைகள் படிக்கும் இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்களை ஆஸ்திரேலியா கொடுப்பாங்க.
அண்மையில் வந்து மேடக் யூனிவர்சிட்டி அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் இடத்துல ஒரு ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க என்னென்னா செகண்டரி லேபர் மார்க்கெட் அதாவது கடினமான வேலைகள் துப்புரவு பணி கட்டட வேலை தொழிற்சாலை வேலை முதியோர்களை பராமரித்தல் போன்ற வேலைகளை எல்லாம் செய்பவர்கள் வந்து அகதிகளாக வந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல அவர்கள் கடினமாக உழைப்பதோடு அவர்களுடைய அதாவது அடுத்த ஜெனரேஷன் அவர்களுடைய பிள்ளைகள் வந்து மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கின்றார்கள், கல்வி கற்றலில் ஆற்றல் காட்டுகின்றார்கள், சுய வியாபாரங்களை நடத்துகின்றார்கள். ஆகவே எங்களுடைய பொருளாதாரத்திற்கு அகதிகள் வந்து அவர்களிடம் கொஞ்சம் பணத்தை நாங்கள் செலவழித்தாலும் அவர்கள் இந்த எங்களுடைய பொருளாதாரத்துக்கு மிக
வந்து அரசு வந்து சுமார் $2 பில்லியன் வந்து செலவிடுது இந்த அகதிகள் அல்லது புகலிடம் கோரு ஒரு தொடர்பாக. அது வந்து கொஞ்சம் நஞ்ச காசு இல்லையே, அது
2 பில்லியன் பாவிச்சா இன்னும் கூட எங்களோட ஆக்கள் உழைச்சி கொடுப்பாங்க ஆஸ்திரேலியாவுக்கு.
அது மட்டுமல்ல ஹியூமானிடேரியன் எய்ட் என்று சொல்லி வேற நாடுகளுக்கு அதை விட கூட பணத்தை வந்து ஆஸ்திரேலியா செலவழிக்கின்றது, இந்தோனேஷியா ஈஸ்டிமோர் போன்ற நாடுகளுக்கு எல்லாம் அனுப்பி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது உள்நாட்டில் இருக்கின்ற அகதிகளை இப்படி அவர்கள் நடத்துவது சரியா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
ஆனா வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இப்ப அகதிகளாக வர்றவங்களுக்கு வந்து வெல்ஃபேர் பெனிஃபிட் சென்ட்ரல் இருந்து காசு கொடுக்க வேண்டியிருக்கு, வீடு கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்க வேலை இல்லாம இருந்தாங்கன்னா அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் காசு செலவு பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இமிக்ரெண்ட்ஸாக வர்றவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதனால் அகதிகள் வந்து இந்த நாட்டுக்கு செலவு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது.
சரி, நான் வந்து அகதியாக வந்தேன் சரியா, ஒரு 2 கிழமை தான் அரசாங்கத்தின் காசில் நான் இருந்தேன், அதுக்கு பிறகு நான் உழைச்சு சரியா நான் அரசாங்கத்துக்கு வரி கட்டி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் அநேகமான அகதி வருவாங்களோ, ஓகே வரும்போது உண்மையில் அவங்க வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களை இருப்பாங்க சரி, இப்போ சாதாரண ஆஸ்திரேலியன்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்போ அவங்களுக்கு சில விட கூட கேர் தேவையாக இருக்கும். நீங்க கேர் கொடுத்து அவங்களை வந்து வளர்த்து விட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சொத்தா தான் இருப்பாங்க.
உள்ளூர் மக்களுக்கு பணம் செலவழிக்கவில்லை, அகதிகளுக்கு செலவழிக்கின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு எவ்வளவுதான் கொடுத்தாலும் அவர்களுடைய மோட்டிவ் என்ன என்றால் அதை எடுத்து தாங்கள் சும்மா இருந்து சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அகதிகளுக்கு வந்து அவர்களுடைய இங்கு வருகின்ற நோக்கம் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். ஆகவே தொடக்கத்தில் அவங்களுக்கு கொடுக்கின்ற நிதியை உண்மையாக அரசாங்கம் செலவழிக்கின்றது, ஆனால் அந்த நிதியை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டாகத்தான் இந்த அரசாங்கம் பார்க்க வேண்டும்.
மற்றது அவர்கள் வருவது ப்ரொசிக்யூஷன், இந்த நாட்டில் உள்ள சிவில் வாரோட ப்ரொசிக்யூஷனால தான் வருகினம். ஸோ அதுல ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது, யூஎன்ல அவையெல்லாம் ரெஃப்யூஜிஸ எடுக்கிற ஒரு சிக்னேட்ரியா இருக்கணும் அந்த கண்ட்ரி இந்த கண்ட்ரி. ஸோ அந்த இதுல அவைகளுக்கு ஒரு கடப்பாடு இருக்குது, நாட்டில் இந்த நாட்டுக்கு அகதிகளை எடுக்கிறதுக்கு உடன்பட்டிருக்கிறார்கள்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அகதிகள் வாரம் குறித்த சிறப்பு பரிமாற்றம் நிகழ்ச்சி கலந்து கொண்டிருப்பவர்கள் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்திலிருந்து நிமல், விக்டோரிய மாநிலத்திலிருந்து மேகா, நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலிருந்து ஷிராணி, குயின்ஸ்லாண்ட் மாநிலத்திலிருந்து இளங்கோ ஆகியோர். இளங்கோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ போட்டை பற்றி சொல்கிறீங்க, ஆனால் வந்து கடந்த ஆண்டு அதாவது 2018-2019 அந்த ஃபைனான்ஷியல் இயரில் சுமார் 25,000 பேர் வந்து விமானங்கள் வழியாக வந்து அகதி அந்தஸ்து கோரியிருக்கிறாங்க. அந்த செலவுகள் இதெல்லாம் வந்து இந்த நாடு எதிர்கொள்ளுது செலவழிக்குது தானே?
அதான் அகதிகளாக வாரவங்கள் வந்து உண்மையில அகதிகளாக வாரவங்கள் வந்து நீங்கள் போட்டில் வாராக்கெல்லாம் அகதி இல்லைன்னு சொல்றீங்க. இப்போ இங்கே வாரவங்க வந்து அகதி தானே எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? அதே மாதிரி போட்காரரை விடுங்க சரியா, போட்காரில் நல்ல அகதிகள் இருக்காங்களோ உண்மையான அகதிகள் இருக்காங்க அவங்கள எடுங்க.
உண்மையா போட்ல வாரவங்க தான் உண்மையான அகதிகள் நான் சொல்வேன்னு, அதுகள் பாவம் அந்த சாகிறதையும் பயப்படாம கடல்ல சாக போறோம் என்று கூட பயப்படாம போட்ல வர்றாங்களே, அவ்வளவுக்கு அவை வலிக்கிடும் தங்களோட நாட்டுல இருந்து அவ்வளவு அவ்வளவு ரிஸ்க்
அந்த நாட்டுல இருக்கிறதாக போட்ல வர்றது பாதுகாப்பு சொல்லித்தான் அவங்க வாராங்க. இங்க நாங்க
யூஎன் கீழ அகதி என்ற ஒரு ஒரு டெபினிஷன் இருக்கு, அந்த இதுபடிதான் நாங்க ஆஸ்திரேலியா அதை ட்ரீட் பண்ணலாம். இங்க பார்த்தா ஆஸ்திரேலியால பார்த்தா போட்ல இருந்து வந்தா அது ஒரு பெரிய ஒரு அலர்ஜிக்கா பாக்கினோம்.
அதாவது அரசு என்ன சொல்லுதுன்னா படகு வழியாக வர்றவங்க வந்து இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், சட்டத்திற்கு புறம்பாக இந்த நாட்டின் கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு வருகின்றவர்கள். ஆனால் ஏரில் வர்றவன் வந்து விசா வாங்கியிருக்கிறான், பாஸ்போர்ட் இருக்குது, அவன் யார், அவன் என்ன பின்னணி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவனை வந்து சட்டத்துக்கு புறம்பானவன் சொல்ல முடியாதுங்கிறது அரசுக்கு வாதமாக இருக்கு இல்லையா?
இப்போ உதாரணத்துக்கு எந்த குடும்பத்தில் ஒரு நான் ஒரு ஆஸ்திரேலியனா இருக்கிறேன், எந்த குடும்பத்தில் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி நான் ஒரு தீர்வு அந்த ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கும் போது ஆஸ்திரேலியா ஏதாவது செய்யுதா? வேற வழி இல்லை. அதனாலான கிடையாது போர்ட்ல வராங்க. ஏண்டா நீங்க சொல்ற மாதிரி சில சில நாடுகள் இருந்து மட்டும்தான் இந்த விசா வந்து ஈஸியா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாடுகளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஆப்கான்காரருக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லை, அதனால அவங்கள அங்கே இருக்க முடியாது. அந்த அவங்களுக்கு அந்த பயங்கரவாத பிரச்சனைகள் இருக்கு, அவங்க கொல்லப்படலாம், அதனால வராங்க.
இப்போ இலங்கையை பொறுத்த எடுத்தா கிளம்புல மட்டும்தான் விசா சென்டர் இருக்குது, ஆஸ்திரேலியன் ஹை கமிஷன் இருக்குது. சிவில் போர் நடத்துற இடம் வடக்கு கிழக்கு ஏரியா, வடக்கு கிழக்குல இருந்து கிளம்புக்கு வரையலாது, ஏன்னா அதுக்கிடையில இத்தனை மிலிட்டரி பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது அதுகள் கடந்து வந்தாலும் அவைகளுக்கு கிடைக்க போறது இல்லை. ஏனென்றால் அவைகிட்ட வலிதான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. சண்டையின் நிமித்தம் வெளியில வந்து தப்பினாக்கள் அவைகிட்ட அதுக்கான இதுகள் இருக்காது. மற்றது அவைகிட்ட வீசா கேட்க காசு உண்ட சொத்து எல்லாம் கேட்கிறாங்க.
இந்த படகுல வார அகதிகள் சம்பந்தமா இந்த நாட்டின் இந்த கொள்கை வந்து சரியான ஒரு ஒரு இனத்துவசம் மற்றது வந்து அந்த படையில
கேவலமா
பாக்குறது பனிஷ்மெண்ட் மாதிரி தான் செய்யறாங்க.
இப்போ ஆஸ்திரேலிய அரசு ஒழுங்காக நடத்துறது இல்லை, இந்த ஆஸ்திரேலிய சமூகம் வந்து ரேசிஸ்டாக இருக்கிறாங்க, பாகுபாடு காமிக்கிறாங்க அப்படின்னு இவ்வளோ பேசிட்டு இருக்கிறோம். இப்போ தமிழ் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம புகலிடம் கோருவோர்கிட்ட பேசினாலும் சரி, அகதிகளாக இருக்கிறவங்ககிட்ட பேசினாலும் சரி, அவங்க பொதுவாக சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, தமிழ் சமூகமே அகதிகளாக இருக்கிறவங்கள ஏற்றுக்கொள்றதில்ல, பாகுபாடு காமிக்குது, அதாவது இன்விசிபிள் டிஸ்கிரிமினேஷன். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
பேத்துல இருக்கேன், பேத்துல வந்து இப்படியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு. போர்ட் பொறியியல் சொல்றது சரியா? ஒராக்கள் வந்து சொல்லினா உங்களோட பொறியியல் என்னென்ன சொல்லிட்டோம், என்னென்ன நீங்க உங்களோட பொறியியல் சொல்லுங்க, அதாவது போர்ட்ல வந்தவங்களை எங்கட பொறியியல் சொல்லிடும், அது என்ன அது கணக்கு?
அதுல ஒரு உண்மை இருக்குதான். ஆனா அது ஏனென்று நான் இதுல ஒரு 15 வருஷமா வேலை செய்கிறேன் இந்த ஏரியாவில். என்ன பொறுத்தமல்ல நான் நினைக்கிறேன், அது இப்ப அது கடுமையா இருக்க இப்ப கொஞ்ச காலமா
இப்ப கிட்டத்தட்ட இங்க பட்டதாரியா வந்தவங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க இங்க, அவங்களோட வந்து அந்த போட்காரர் வேற, நாங்கள் வேறன்னு சொல்றாங்க, அந்த போட்ல இருந்து வந்தவங்க வேற அப்படின்னு சொல்லி. அது என்னது
நிமா சொல்கின்ற கருத்தை நான் உண்மையாவே ஆமோதிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் மெல்பர்ன் 23 வருடங்களாக இருக்கிறேன். நான் அதை இப்ப வந்து எனக்கு உணரக்கூடியதாக இருக்கின்றது என்றால், அகதிகள் என்றதையும் விட தமிழ் மக்களே கப்பலில் வந்தவர்களை சில நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கிறதுக்கு கூட வைக்கப்படுகின்றார்கள். அது நிச்சயமாக மெல்பர்னில் நடக்கின்றது, மற்ற ஸ்டேட்ஸை பற்றி எனக்கு சொல்ல தெரியாது. அந்த நிலை மாற வேண்டும். விமானத்தில் வந்தாலும் சரி கப்பலில் வந்தாலும் சரி அகதிகள் அவர்களுடைய
நிலையை நீங்க வந்து உங்களோட நாட்டுல இருக்க முடியாதுடா, இந்த நாட்டுல வந்து தஞ்சம் தேடுவீங்க, அதுவும் தஞ்சம் தான். ஒரு நாங்க வேற தஞ்சம், நீங்க
ஒவ்வொரு தமிழனும் அகதிதான். அதைக்கு விருப்பமோ இல்லையோ நாங்கள் அகதிகள். ஏனண்டா நாங்க ஸ்கில் மைக்ரன்ட் வந்தாலும் ஏன் வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களோட தாய்நாட்டுல இருக்க முடியாது. அதுதான் ஒவ்வொரு தமிழனும் எந்த பொலிசில தன்னும் நாங்க வேற இடங்கள் தேடி ஓடி போய் ஒரு இடத்துல போய் தங்குறோம்.
நீங்கள் அரசாங்கம் என்ன செய்யலாம் என்று வைசல் கேட்ட ஒரு கேள்விக்கு நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், நாங்கள் வந்த காலகட்டத்தில் வந்து ஃபேமிலி ரீயூனியன் விசா இருந்தது, அல்லது ஃபேமிலியால ஸ்பான்சர் பண்ணி வரக்கூடிய அகதிகள் இருந்தார்கள். இப்பொழுது அந்த ஸ்கீம் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு ஃபேமிலியில இருந்து உங்களோட ஃபேமிலி அங்கே இலங்கையில கஷ்டப்படுதுன்னா நீங்க ஸ்பான்சர் பண்ணி எடுக்கிறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கின்றது. அந்த நிலைகளை மாற்றினால், அந்த நிலைகளை அரசாங்கம் மாற்றினால் இவ்வாறாக கப்பலில் வருகின்ற இதை குறைக்கலாம். ஆனால் இப்பொழுது நிறுத்தி இருப்பது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் சொல்யூஷன். இதுக்கு வந்து வேற வழி நிச்சயமாக அரசாங்கம் தேட வேண்டும்.
இன்னொரு தீர்வு தேடலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி முதல் வந்து இந்த ரீஜனல் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, அதுல வந்து உண்மையாக இப்ப வேற வேற நாடுகளில் இருக்கிற அகதிகளை கொண்டு வந்து அவங்களை இருத்தி ஓகே 5 வருஷம் இருக்க போறீங்களா, அதுக்கு பிறகு நீங்க வந்து சித்திக்கு போகலாம்னு சொல்லி சொல்லலாம், இல்ல நீங்க விரும்பி அங்கேயே செட்டில் ஆகலாம்னு சொல்லி ஒரு தீர்வை கொடுக்கலாம். அது வந்து உண்மையில ஆஸ்திரேலியாவுக்கு தேவையான ஒரு விஷயம். எனக்கு தெரியும் இந்த இவ்வளவு இடங்கள் இந்த மைனிங் அப்படியான இடங்கள் எல்லாம் இருக்கு, அங்க ஆக்கள் இல்ல, வேலை செய்யறதுக்கு ஆக்கள் இல்ல.
கப்பல் வந்தாலும் தெரியாது, கப்பல்ல வந்து ஆக்கள் செத்தாலும் தெரியாது.
ஒன்று சொல்ல விரும்புறேன்டா, இந்த கவர்மெண்ட்டுக்கு இவ்வளவு ரெஃப்யூஜிஸ்க்கு மேல அக்கறை இருந்தால், உண்மையான அக்கறை இருந்தால், அவை வந்து அந்தந்த நாடுகள்ல என்ன நடக்குது, ஏன் இந்த சனம் வெளிக்கிட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி அந்த நாடுகள்ல நடக்கிறதுகளுக்கு கொஞ்சம் ஒரு பிரஷர் போடலாம். ஏன் அந்த சனம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாகுற வழியில சாகலாம் ஒரு ரிஸ்க் எடுத்து ஏன் போட்ல ஏறுது? அப்ப அது அதையெல்லாம் அவை யோசிக்கணும்.
பல மக்கள் வந்து விருப்பத்திற்கு மாறாக அவருடைய தாய் நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள், அனுப்பப்பட்டு அங்கு சென்று அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னென்று நோ மோர் டெத்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம்.
எத்தனை பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்கள் இங்க வந்து வச்சிருந்ததால, அதுவும் என்ன நோ மோர் டெத்ஸ் என்று சொல்றது.
மிக்க நன்றி நிமல், மேகா, ஷிராணி, இளங்கோ, உங்க நாலு பேருக்கும் நன்றி.
நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.